அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை இரண்டாவது எனக்கு உண்டாகி அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லாருமே வரும்.
அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தாவிற்கு சேர்த்து நாமத்தினாலும் என்னுடைய அன்பைய வாழ்த்துக்களை உங்கள் கொண்டு வருகிறேன். விசேஷமாக விழுப்புரம் எக்லீசியாவை சார்ந்தவரும் உங்கள் அன்பு சகோதரருமாகிய டான் பாஸ்கோ அவருடைய மிகுந்த நடவடிக்கை மத்தியிலையும் தன்னோடு கூட அவருடைய தனிப்பட்ட அன்பை முழு சபையாக மத்தியிலே தெரியப்படுத்தியார் என்று கூறினார். எனவே அவருடைய அன்பையும் கூட அவர் பற்றிய நேரத்தில் முன்னேற்றிக் கொண்டு இறைவியாவின் ஊமைகள் என்ற ஒரு தீர்க்க தரிசன பாடத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்பதற்கு கடந்து போகலாம். இந்த ஒரு பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பு நீங்கள் அனைவரும் என்னுடைய உடல் நண்பர்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலையும் உங்கள் அனைவருமே நான் கொண்டிருக்கிற அன்பின் முறையிலும் கூட ஒருவித விழிப்புணர்வை பற்றி உங்கள் மத்தியில் நான் சொல்லிவிட்டு இந்த ஒரு சத்தியத்துக்குள் போவதற்கு நான் காண்பிக்கிறேன். அது என்னவெனில், நம்முடைய சகோதரர் வேளாண்மணி அவர்கள் சத்தியத்தில் தூங்குவதற்கு முன்பு ஒரு காரியம் சொன்னாரு. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு மிகப்பெரிய எழுதி இருக்காங்க. அந்த எழுதியோடு நம்ம யுத்தம் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு இந்த பாடங்கள் புரியும் சொன்னாரு. முன்னிலையில் உண்மைதான், அது எழுதிதான். அந்த எதிரிக்கு இல்லையான கூட எதிர்ப்புல இருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அந்த எதிரியை பற்றி கூட நீங்கள் யுத்தம் பண்ணிட்டு அதை சரி பண்ணிட்டு நீங்க இருந்தீங்கன்னா இந்த இரண்டாவது பாடம் மாத்திரமல்ல, இந்த கன்வென்ஷன் முடியாததையில சகோதரர்கள் மத்தியில பேச போகிற எல்லா பாடத்துமே உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எல்லா விருப்பங்களும் இந்த கன்வென்ஷன் என்ன நோக்கத்துக்காக வந்தீங்களோ அந்த நோக்கம் கூட நிறைவேற்றும். அந்த எதிரி பின்னர் உங்களால் எதாவது கண்டுபிடிக்க முடியுதா?
உங்கள் மத்தியிலேயும் அப்படிப்பட்ட சிந்தனைகளை பகிர்ந்து கொடுப்பதற்கு நம்ம வாழ்த்து.
அப்போ தீர்க்க தரிசனம் பார்க்கக்கூடிய ஆரம்ப வசனங்களை நம்முடைய சகோதரர் படித்தாரு. வேண்டுமானால் அந்த 11 மற்றும் 12 அந்த 2 வசனங்களை மீண்டும் ஒரு முறை படிக்க முடியாது என்று கேட்டுக்கொள்கிறோம்.
இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டாடி அவர் எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பாபிலோன் நாட்டின் திரையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுவேன் என்றார்.
போதும் சகோதர சகோதரி, இந்நேரத்தில் பார்க்கக்கூடிய இந்த வசனமானது எரேமியாவுடைய தரிசி தேவனுடைய மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தப்படுகிற காலத்தில் முதல் முறையாக தேவன் எரேமியாவோடு தொடர்பு கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு வெளிப்பாடு அவர் காணப்படுது. அப்ப பொதுவாக இந்த தரிசனங்கள் விசேஷமாக பழைய பாட்டு பகுதிகளில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள், அந்த தீர்க்க தரிசனங்களை ஒரு ஆவிக்குரிய மாணவர் அல்லது ஒரு வேத மாணவர்கள் அதை ஆராய கடந்து போகும் போது பேசிக்காவே சில விஷயங்கள் அவங்க மனசுல வச்சிருப்பது நல்லது. ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஒரு கணக்கு போறதுக்கு எந்த அளவுக்கு ஃபார்முலா முக்கியமோ அதே போல தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப சீரியஸ். மற்ற வேத வசனங்கள் போல அதை பார்க்க முடியாது. பைபிள் வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன் தான். ஆயிரம் தீர்க்க தரிசனங்கள் கூட ரொம்ப ஒரு விழிப்புணர்வு தான் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பண்ண முடிய மாதிரி. ஏன்னா உலகம் கூட இன்னைக்கு தீர்க்க தரிசனங்களை எடுத்துக்கொண்டுதான் அதை தவறானபடி புரிந்து கொண்டு அநேக கப்பலைகளும் அநேக பொய் போதல்களும் அந்த ஒரு கிறிஸ்தவ உலகத்தில் போய்கொண்டிருக்கு. ஆனா தேவன் திருமையான அவருடைய குமாரன் மூலம் ஆதி அப்போஸ்தலர்கள் மூலம் அநேக விதமான சபையின் தூதர்கள் மூலம் அந்த தீர்க்க தரிசனங்களுடைய உண்மைக்கு பொருள்களை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த அடிப்படையான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, முதலாவது தீர்க்க தரிசனத்தினுடைய சரியான பொருள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அதற்கு நாம் வேண்ட பகுதிகளை தேவனுடைய திட்டத்தோடு நம்ம தம்மை பார்த்து பரிசுத்தவர்களுடைய வார்த்தைகளோடு ஒப்புமைப்படுத்தி பார்த்து சரியான பொருள் என்ன என்பதை நம்ம கண்டுகொள்வதற்கு முயற்சி செய்வோம். சரியான பொருள் புரிந்து கொண்டது முதல் காரியம். இரண்டாவது விஷயமா என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு கண்டுபிடித்ததையோடு தீர்க்க தரிசனத்துக்கே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னா, நாம் கண்டுபிடித்த அந்த பொருள் அல்லது அந்த வசனத்தினுடைய உண்மை விளக்கம் அது நிறைவேறக்கூடிய சரியான காலம் எது அதை கூட நம்ம அநேக என்ன பண்ணுவாங்கன்னா தீர்க்க தரிசனத்தினுடைய பொருளை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வசனத்துக்கு இந்த தீர்க்க தரிசனத்துக்கு இதுதான் அர்த்தம் கேட்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அந்த அர்த்தம் நிறைவேறக்கூடிய காலத்துல என்ன பண்ணுவாங்க தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அப்ப பண்ணும்போது அது கூட பிரயோஜனம் பண்றதா தேவன் அனுப்பின நோக்கம் நிறைவேறாமதான் மாறி. எனவே இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி விஷயங்களை கவனத்தில் கொண்டு இந்த எளிமையாக்கு தரிசன பாடங்களை ஆராயிருப்பார். இப்படி நம்ம பேசுகிற விஷயத்துக்கு ஆதாரமாக நம்முடைய 7வது ஒரு வசன விளக்கத்துக்கு நாம் கடந்து போகலாம். 2 பேதுரு 2:19
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விழித்து விடுவெளி உங்கள் இருதயங்களில் துணிவும் அளவும் இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
ஆமா, இந்த பகுதியில பேசப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர் பேதுருடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய 7வது வெளிச்சம் கவனிக்கும் போது நீங்க எல்லாரும் அடிந்துள்ள வாய்ப்பு இதுல அவருக்கு பாருங்க வார்த்தைகளை கவனிக்க அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு வந்து அப்ப அந்த நமக்கு என்ற வார்த்தை யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தா சுவிசேஷத்துல இருக்கக்கூடிய உண்மையான அந்த சபை வகுப்பாருக்கு மாத்திரமே சொந்தமான அந்த வார்த்தையா இருக்கு நமக்கு. மற்றபடி வேற யாரும் அந்த உரிமை கொண்டாடி முடியும். அவர் அப்படி சொல்றது மாத்திரம் அல்ல, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கு சொல்லிருக்கலாம். ஆனா என்ன சொல்றாருன்னா உறுதியான தீர்க்க தரிசனம் அப்படிப்பட்ட அந்த அவருடைய தெய்வீக திட்டத்தில் நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்களை எடுத்து அதை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் புரிந்து கொள்ளும் போது அது நேரில் பார்க்கிறத அதை பற்றிய தெளிவான அறிவு அதை பற்றிய தெளிவான கண்ணோட்டம் அவருடைய மைண்ட்ல இருக்கு. சிம்பிளா சொல்லுங்க, விஷன் காட்சிகளை பார்த்து அறிந்து கொள்வதை விட தேவனுடைய வசனங்களுடைய உண்மை பொருள்களை சரியாக புரிந்து கொண்டு தேவனே விசுவாசம் வச்சா அது எனக்குமே சிறப்பான. இதை தோமாக்கிட்ட கூட கட்டளை இயேசு பேசினாரு. அதே போல தீர்த்து தரிசன பார்க்கல கூட நமக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் காணப்படுகிறதா இருக்கு சகோதர சகோதரி. அப்ப இந்த பாடம் தீர்க்க தரிசனங்கள் ஸ்டடி பண்ண போகும்போது அதனுடைய மருத்துவங்கள் முக்கியத்துவங்களை பற்றி நம்ம நிறைய கவனிக்க வேண்டிய இருக்கு. வேறு குறிப்பாக பாருங்க, இன்னொரு வசனம் படிக்கலாம், வேறு பேசிட்டார் தீர்க்க தரிசனம். அப்போ சொல் பவுல் பேசும் போது 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 20 படிக்கலாம்.
தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள்.
மற்றும் யூதா 14:15
ஆதாமுக்கு 7வது தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளில் இருந்தும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை தண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார்.
நாற்பது வருஷம் ஒரு தேவனுடைய தீர்க்க தரிசியாக அந்த இஸ்ரேலருக்கு மத்தியில இந்த எரேமியா அவர் வாழ்ந்தார். அது மாத்திரம் இந்த எரேமியாவை தேவன் தெரிந்து கொள்ளும் போது எரேமியா 26 அவர் ஏழ்மையை அனுதாசத்தார், எனக்கு உண்டான சஞ்சலம் உங்களுக்கு இருக்கா தெரியும். அப்ப எனக்கு எதை காண்பித்து சொன்னா அந்த இருதயத்தினுடைய தன்மையை காண்பித்தது சகோதர சகோதரர். அப்ப இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஒரு பதில் தெரிவித்து, 18 வயசு நிரம்பிய சிறு பயனா இருந்தா கூட அந்த இளைஞர் இருதயம் எப்படி இருந்தது, தேவனுடைய வார்த்தைங்க, தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வார்த்தைங்க. ஒருவேளை சில விஷயங்களை உணராமல் இருக்கும் போது தேவன் அதை வெளிப்படுத்தினதற்கு அப்புறம் அந்த விஷயத்தை குறித்து எந்த அளவுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இளைஞர்கிட்ட வந்தது. இப்படிப்பட்ட நல்ல குருமையினுடைய எண்ணங்கள் தான் தேவனுடைய இளைமையாவை தேர்ந்தெடுப்பதற்கு அருமையான ஒரு வாய்ப்பாளராக அமையும். இது உண்மை, இங்கு கூட இது உண்மை. தேவர்களுக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்கள் அவர்களது வயசு வித்தியாசங்கள் ஒரு வகையில் தேவர்கள் எடுத்து பயன்படுத்துவது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். படிப்பு, மற்ற மொழிகளுடைய அனுபவங்கள், அதெல்லாம் உலகம் மனுஷன் பார்ப்போம். ஆனா தேவன் என்ன செய்தார் அப்படின்னா, அந்த சாமுவேலுக்கு சிம்மம் பேசுவது மனுஷன் என்ன பண்ணுவார், முகம் தான் பார்ப்பார். முகம்னா என்ன இருக்கும், வெளி தோற்றங்கள் பார்ப்பார். ஆனா நான் என்ன பார்ப்பேன், ஒவ்வொருடைய இருதயங்களை பார்ப்பேன். ஆம் சகோதர சகோதரி, இந்த இடத்துல வந்து அவர்களுக்கு நம்ம ஒவ்வொருடைய இருதயங்கள் தேவனுக்கு தெரியுமா இருக்கார், நிச்சயமா இருந்துருக்கார். நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கு, நம்முடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு, எல்லாம் தேவன். விசேஷமா அவரோடு உடன்படிக்கை செய்ததுக்கு அப்புறம் நம்முடைய எண்ணங்கள் அவர் ரொம்ப தேவன் கவனிச்சு வர்றார். அந்த உடலை வச்சுதான் அவர் பயன்படுத்துகிற காரியங்கள் அதற்குள்ள அடங்கி இருக்கிறது சகோதர சகோதரிகளை. எனவே தான் தேவன் இந்த தீர்க்கதரிசி விசேஷமா தீர்க்கதரிசி அவர் கையில எடுக்கணும்னா அதற்கு கண்டிப்பா அவர் இருதய சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் வார்த்தை என்னதான் கொடுப்பார், அவருக்குள்ள அவர் எழுதியதான் கொடுப்பார். எழுதி எதுமான அம்சம் மாட்டார். அந்த இருதயத்துல கொடுக்கும் போது அந்த இருதய தூய்மையா இருந்தா தான் அவர் கொடுக்கிற வார்த்தை அப்படியே வாங்கி ஜனங்களுக்கு மத்தியில தேவன் பேசினா எப்படி பேச முடியுமோ அதே போல அவருக்கும் எடுத்து பேச முடியும் சகோதர சகோதரி. அப்ப இதெல்லாம் அடுத்தது சிறு பிள்ளையா இருந்தா கூட தேவனுடைய எளிமையான முதல் அதிகாரத்தில்
நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி.
அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவன் பயன்படுத்துகிற ஊழியத்திற்கு தேவன் ஒரு அருமையான எச்சரிப்பு கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். எவர்களை பார்த்து, நான் கொடுக்கிற வார்த்தைகளை கொண்டு போய் உன்னுடைய ஜனங்களாகி இஸ்ரவேலருக்கு பற்றி பேசப்போம். அந்த ஜனங்கள் உன்னை வெளி தோற்றத்தை பார்ப்பாங்க. நம்ம ஊர்ல பிறந்து வாழ்ந்த சின்ன பையன் இப்போ வந்து எப்படி இவர் பேசுறாரு, அது எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுறாரு, நீங்க அறிவிக்கலாம் போவீங்க, உங்க மேல அறிவு வரும்போது இப்படிப்பட்ட டேஞ்சரஸ் வார்த்தைகளை கொடுக்கணும். அப்ப அப்படி கொடுக்கும் போது முழு இஸ்ரேல் இருக்கிறது, அதை கூட அந்த இஸ்ரேலுக்குள்ள யார் இருக்கா, மதவாதிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பாப்புலரான மனுஷர்கள் இருக்கிறார், வயசு அனுபவத்துல எத்தனையோ விஷயத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்பதாக ஒரு சூழல் இருந்து கொண்டு தேவன் இந்த மாதிரி ஒரு அழிவை வரவேற்க போகிறார்னு சொன்னா அதனாலதான் உண்மையாக இஸ்ரேலர் அடிமைகளாய் போகக்கூடிய காலம், அப்படிப்பட்ட கால சூழலுக்காக இளைஞராக எடுத்து தேவன் அவருடைய ஊழியத்துல பயன்படுத்தினார். அது 40 ஆண்டுகள் வந்ததிலிருந்து 40 ஆண்டுகள் அவர் பயன்படுத்தினார். அப்ப இப்படிப்பட்ட இளைஞரின் வார்த்தைகளையும் அது சம்பந்தமான வார்த்தைகளையும் சரி பண்ணுவது நோக்கம். இதற்கும் பாதகங்களாகி நமக்கும் ஏதாவது ஒப்புமை இருந்தா, ஏதாவது லிங்க் இதுக்கு நமக்கு கிடைக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயம் கிடைக்கும். கிடைக்காமல்
அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள்.
அப்போ இந்த இடத்துல இயேசுவின் வாழ்க்கை சூழல் நமக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்துல கத்தர் இயேசுகளை மாத்திரம் அம்மன் வச்சு ஒரு கொஸ்டின் பண்ணலாம். நீங்க ஜனங்களோடு அதிக தொடர்புள்ளவங்களா இருக்கீங்க, நம்ம இப்ப உண்மையிலே வந்து சில ஆண்டுகள் போயிட்டு இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இயேசுவாகி என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்றாங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப அநேக வார்த்தைகள் கொண்டு வரலாம் இல்லையா, இன்னும் சில அநேக வார்த்தைகள் யோகான் ஸ்நானகன் இப்படி சொன்னவங்க ஒரு ஒரு சீசன் என்ன சொல்லிட்டாரு, சிலர் உண்மை எளிமையா என்று சொல்கிறார்கள், நீங்க தீர்க்க தரிசிகளில் ஒருவராக இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள். நல்லா யோசிங்க, எப்படி எளிமையா என்ற ஒரு பேரை கொண்டு போய் கட்ட இயேசுக்கு ஜனங்கள் சுத்த முடியும், அல்லது அவராயிருக்குமோ எப்படி அவர் யோசிக்க முடியும். ஏன்னா மற்றவருடைய மென்டாலிட்டி தெரியும். இப்போ ஒரு ஃபேமிலிக்கு நான் அந்த ஃபேமிலிக்கு மத்தியில அந்த குடும்பம் சம்பந்தமில்லாத ஒரு நபரை நடுவில் நிறுத்திட்டு ஒரு புது மனுஷனை கொண்டு வந்து வைத்து இந்த குரூப்ல இந்த குடும்பம் சாராத ஒருவர் கலந்திருக்காரு, அவர் கண்டுபிடிங்க சொன்னா கண்டுபிடிக்க முடியுமா முடியாது, கண்டுபிடிக்க முடியுமா முடியாது. அப்பா அம்மா இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லா உண்மை பற்றி பார்ப்பாங்க, மூக்கி அரசாங்க இருக்கு, கண்ணு எப்படி இருக்கு, காது எப்படி இருக்கு, வாய் பேச்சுகள் எப்படி இருக்கு, எல்லாம் பார்த்து கொஞ்சம் அப்படி எப்படி முயற்சி எடுத்து கடிதம் தான் பண்ணிடும். இந்த ஆள் இந்த குடும்பம் சேர்ந்தாரா தெரியல, இது மனுஷனுடைய கம்பாரிசன். அதே போலதான் கட்ட இயேசு காலத்துல வாழ்ந்தவங்க ஏதோ ஒரு முறையில அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க, நியாய பிரமாணங்களை வச்சோ தீர்க்கதரிசன புத்தகங்களை வச்சோ இல்ல வம்சவழியில பிதாக்கள் கொடுத்த காரியங்களை வைத்தோ எளிமையாக வல்லமையான முறையில தேவனுடைய பாத்திரமாய் அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆபத்தான கால சூழல் அது, என்னுடைய ஜனங்கள் அவர்கள் அறிஞர்த்தனம் போவதற்கு முன்பு தேவன் அவன் மூலம் அந்த வார்த்தைகளை தான் சொன்னார்கள். ரொம்ப வயதாக இருந்த தீர்க்கதரிசி, எந்த மனுஷனுக்கும் பயப்படாத தீர்க்கதரிசி, இதெல்லாம் காதல கேட்டுக்கிறவங்க இப்ப என்ன பாக்குறாங்க, யார பாக்குறாங்க, கர்த்தர் இயேசு அவர் பேசுகிற வார்த்தை, அவர் நடந்து கொள்கிற விதம், அவர் போதிக்கிற போதனைகள் எல்லாம் பார்த்தாலும் ஞாபகம் அந்த இளைஞர்களுடைய ஊழியம் கர்த்தர் இயேசுடைய ஊழியத்தை போன்று அது கூட காணப்பட்டுச்சு அந்த கால சூழ்நிலை. அப்ப அதே போலதான் இனி அன்று கிபி 1 அல்லது கிபி 43 அல்லது கிபி 30 அந்த கால சூழல்ல கர்த்தர் இயேசு ஒரு எளிமையா மாதிரி ஜனங்களுக்கு தெரிஞ்சு, அப்ப இன்றைய கால சூழல்ல ஒருவேளை அந்த மாதிரியான எளிமையாவை பார்க்கணும்னு சொன்னா, எவராலும் ஒருவர் கண்டுகொள்ளணும்னு சொன்னா அவங்க யாரும் கவனிக்கணும், எளிமையாவை பார்க்கணும் எங்க வந்து பார்க்கணும், இன்னைக்கு பார்க்கணும், இந்த நேரத்துல பார்க்கணும்னா நிச்சயமா இந்த இடத்துல தான் வரும். உண்மையிலேயே ஒரு கிறிஸ்து என்று சொல்லும் போது அது கர்த்தர் இயேசுவையும் குரு சபையையும் சேர்ந்து என்று சொல்லுகிறது போல, கர்த்தர் இயேசுவை யார் என்று ஜனங்கள் அனுமானித்தார்களோ அதே போலதான் நாம் கூட ஒரு எளிமையாவை போன்றவர்களாகவே தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக அப்படித்தான் இருந்துச்சு அந்த இளைஞர்களுடைய ஊழிய கால சூழ் அதே போலதான் இன்னைக்கு நாமும் அந்த இளைஞர்கள் செஞ்சாரு அந்த மாம்சிகிசிலேயே வாகனம் கையில் அறிவிப்பட்டு போயிடுவோம். அதே போல இன்னைக்கு நாம் இந்த முழு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பெயர் கிறிஸ்தவ அமைப்புகள் அவங்க எங்க போயிடுவாங்க, இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு மகா உலகத்திற்கு பல்வேறு பலமான கஷ்டமுடைய அறிவுக்குள்ள அவங்களும் கடந்து போயிடுவோம். இதை யாருக்கும் பேசிக்கிறா இந்த பூமி வேதமாக தேவனுடைய உண்மை சத்தியத்தை அறிந்த மாதிரி கரெக்டா சொல்றாங்க இந்த அறிவு வரப்போகுது. அப்ப இதுக்கு தைரியம் என்ன வேண்டாம், எண்ணிக்கை அவங்க தான் அதிகம், பண பலத்துல அவங்க தான் அதிகம், அரசியல் செல்வாக்கு அவங்க தான் அதிகம், இது எல்லாத்துலயும் அதிகமா இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாத்துலயும் வெளி தோட்டத்துல கம்மியா தான் இருக்கோம். ஆனா இறைமையாவை தெரிந்து வந்தது போல தெய்வம் நம்மளை தெரிந்து வச்சு வச்சுக்கிறதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த வேலை ரொம்ப மாசம் ரொம்ப தேவனுடைய ஞானத்தினால அந்த வேலையில பல்வேறுபட்ட ஊர்களை ஆம் சகோதர சகோதரி நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற நடத்தி தான் இந்த இறைமையா தெரிந்து பகுதிகள் நமக்கு காணும். அப்ப சத்தியத்துடைய நடுமையத்தை கடந்து வரும் போது தேவ தீர்க்க தரிசிகளுக்கு அவருடைய வார்த்தைகளை பல்வேறு வித வழிகள் மூலம் தேவன் தெரியப்பட்டது. அதுல சிறப்பா அப்படி நம்ம எடுத்துக்கிற பாட்டு எப்படின்னா உவமை, இந்த எளிமையா ஒரு சிறு பையனா இருக்கிறதுனால தேவன் முதன் முதலில் இருக்கிற வார்த்தைகளை எப்படி அனுப்பினார் சொன்னா ஒரு உவமைகளை காண்பித்து அந்த உவமையின் மூலம் தன்னுடைய வார்த்தைகளை அவர் அப்படியே எடுத்து சொன்னா அப்ப அப்பதான் மனசுல பதியும். அந்த ஊமையின் மூலம் ஒரு இன்சிடென்ட் நடந்த, அந்த இன்சிடென்ட் மூலம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும் போது அது நம்மளை விட்டு அவ்வளவு சீக்கிரம் மறக்கும். அதனால தேவன் இப்படி ஒரு வழி மூலம் அவருடைய வாழ்க்கைகளை நேரடியாக வெளிப்படுத்தும். அப்ப ஊமைகள் அநேக காரியங்கள், இது எளிமையாக பார்த்தது தேவன் பயன்படுத்திய தீர்க்க தரிசிகள், பழைய பார்த்தோம் அநேக தீர்க்க தரிசிகளுக்கு தேவன் ஊமைகள் மூலம் தன்னுடைய சத்தியத்தை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். வேண்டாம் சில அடையாளங்கள் காண்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசி அவருக்கு தேவன் மூன்று ஊமைகள் காமிச்சிருக்கிறார். அவருடைய வயது எழுதப்பட்டிருக்கிற விஷயத்தை வச்சு அத்தாட்சி சொன்னார். அதே போல எசேக்கியேல் பார்த்தீங்கன்னா 23 ஊமைகள், அவர்களுக்கு 23 ஊமைகள் பார்த்திருக்காங்க. தானியே 5 ஊமைகள் பார்த்திருக்காங்க. அப்போ இந்த விஷயத்துல நிறைவியா பாத்தீங்கன்னா 10 ஊமைகள் அவர் பார்த்திருக்காரு. அந்த தேவன் அந்த அனுபவத்துக்கு அவரை வழி நடத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம 2 ஊமைகள் தான் பார்க்க போறோம், அதுக்கு நமக்கு நேரம் சரியாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை படிக்கலாம் நிறைவியாவின் முதல் ஊமை 1:11-12.
இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இறைமையாவே நீ என்னத்தை காண்கிறார் என்று கேட்டார். வாழ்வி மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று. அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார்.
அப்போ இந்த இடத்துல பார்த்தா ஒரு காட்சி இருக்கு இந்த இறைமையா. அந்த காட்சி எப்படி இருக்குன்னா ஒரு வாதுமை மரம், வாதுமை மரம் தெரியுங்களா நம்ம ஊர்ல கூட, அந்த வாதம், அந்த வாதுமை மரத்தினுடைய கிளையை பார்த்தோம். யாரு இறைமை அந்த வாதுமை மரத்தின் கிளையை பார்த்த உடனே தேவன் கேட்டதுக்கு நான் வாதுமை மரத்தின் கிளையை பார்ப்பேன் சொன்ன உடனே தேவனுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்? என்னுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன் சொல்ற, தீவிரமாய் நான் நிறைவேற்றுவேன் சொல்ற. அப்ப வாதுமை மரத்து கிளையை காமிச்சு இப்படி ஒரு அர்த்தம் கொடுத்தா இது எப்படி பொருந்தும் அப்படின்னு கவனிக்கும் போது அதுக்கு சில விளக்கங்கள் நம்ம பார்க்க வேண்டியது. மூல பாஷைகளையும் பரிசுத்தவான்களுடைய ஐதீகங்களையும் நமக்கு பார்க்கும் போது தான் அருமையான கம்பாரிசன் கொடுக்கிறோம். அப்போ ஹீப்ரூவர் அந்த வாதுமை மரம் என்பதற்கு அப்படின்ற ஹீப்ரூவர் வந்து நம்பர் 8247. அப்போ இந்த நம்பர்ல போய் பாத்தீங்கன்னா இந்த வாதுமை மரம் அல்லது இந்த வாதுமை மரத்தினுடைய கிளைகள் பத்தி ஒரு டெபனிஷன் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, இந்த வாதுமை மரமானது இலவையின் காலத்திலே மற்ற அநேக மரங்களை விட இது என்ன பண்ணும்னா சீக்கிரம் வளர்ந்து சீக்கிரம் வளர்ந்து குறிக்கும். இன்னும் ஆச்சரியம் என்னன்னா இதுக்குள் இலைகள் வருவதற்கு முன்பே இந்த மரம் பூக்கள் வரும், இலைகள் வளர்ந்து முன்னாடி பூக்கள் வந்து அதுக்கப்புறம் காய்கள் காய்ச்சக்கூடிய அனுபவத்துக்குள்ள இந்த வாதுமை மரம் போயிடும். ஆனா மற்ற மரங்கள் அப்படி இலைகள் வரணும் அப்புறம் பூக்கள் வரணும், அதனுடைய ப்ராசஸிங் ரெகுலரா இருக்கு. ஆனா இந்த வாதுமை மரத்துடைய ப்ராசஸிங் வந்து மற்ற மரங்களை விட வித்தியாசமாக இருக்கும். எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சு ஆரோக்கிய துணித்த கோல் அதுக்குள்ள என்ன அந்த கோல் கூட அதுக்குள்ள வாதுமை மரம் தான். இன்னைக்கு எளிமையாக சாணத்தில் இருக்கக்கூடிய பாதகங்களாகி நான் இதை உணர்ந்துக்கிறோம். நாம கூட பாதுமை மனத்தின் பிள்ளையைத்தான் பார்த்துக்கிறோம். அவருடைய சத்தியத்தின் மூலம் கவனிச்சிருக்கிற நமக்கு உடத்தில் வரக்கூடிய வெளிப்பாடு என்னன்னா ஆசீர்வாதங்களும் அநேக நன்மைகளும் தங்களுக்கு வரும் என்று சொல்லி தாங்களே உலகத்தில் தலை சிறந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அந்த லவோதேவியனுடைய சபையின் காலத்தில் தேவன் சொன்னது போல நீ அனதும் அல்ல உயிர். எனவே நான் என்ன பண்றேன், வாழ்த்தி பண்ணிட்டேன். தேவன் கையில் அவங்க இல்லை, அப்ப தேவன் கையில இல்லைன்னு சொன்னார்கள். அவங்க என்னதான் அவங்க நிச்சயமா தேவனுடைய நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அழிவு வரும். அந்த அழிவைத்தான் இந்த ஒரு இறைமையாவுடைய முதல் உவமையானது நமக்கு விளக்கமாய் ஏற்படுத்தி காண்பிக்கிறது. இந்த உவமையை தொடர்ந்து நெக்ஸ்ட் உவமைகள் நம்ம போயிடலாம். அதே அதிகாரத்தில் 13-14 இரண்டு வசனம்.
கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் எனக்கு உண்டாகி அவர் நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பாடியை காண்கிறேன், அதை வாய் வடக்கே என்று நோக்குகிறது என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி வடக்கே என்று தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லாருமே வரும்.
என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றாவது விஷயம் என்னன்னா அந்த வார்த்தை எந்த முறையில செயலாளர்கள் கடந்து வரும் அதை வந்து அவர் இரண்டாவது வெளிப்படுத்தினாங்க. அதுதான் அவர் பார்த்தாரு நீ எதை பார்க்கிறாய் என்று அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவர் கொடுக்கிற காரியம் நான் பொங்குகிற பானையை காண்கிறேன். அந்த பானையினுடைய வாய் அது வடதிசை நோக்கி அது பார்த்துட்டு உடனே நம்முடைய தேவன் சொல்லிட்டாரு. ரொம்ப சிம்பிளா விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த தேசத்தின் மேல் வர இருக்கிற தீமை அது எங்க இருக்கும், வட திசையிலிருந்து இந்த மேல அது வரும். அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் வந்து இந்த ஜனங்களை என்ன பண்ணிடுவாங்க, ஒரே குடும்பத்தை கட்டி அவங்க தூக்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தேவன் அந்த தீங்கு எந்த திசையிலிருந்து வரப்போகுது, யார் வந்து வரப்போகுது என்பதை எல்லாம் இதுதான். இதுக்கப்புறம் நீங்க இளைஞர் பிராமசி தொடர்ந்து படிச்சுட்டா அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் பத்தி பேசியிருக்கிறாரு. நேபுகாத்து நேச்சார் பத்தி இன்னும் அதிகமான விஷயங்களை பத்தி இந்த இளைஞர் பேசுறாங்க. இதையெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுதான் சொல்றோம். இரண்டாவது பேரக்டர் அந்த தீங்கானது வடதிசையில இருந்து இஸ்ரேல் மேல வரும் என்பதை தேவனுடைய இளைஞர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் சொல்றது. அப்ப இந்த இரண்டு பேர ஒரு பேரப்பட்ட பாதுமை மறுக்கு, இரண்டாவது பேரப்பட்ட அந்த பொங்குகிற பாட் திசை வடக்கை நோக்கி இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்கள் மூலம் தேவன் தீங்கை நிர்ணயம் பண்ணிடு. அது ரொம்ப சீக்கிரம் வரப்போது வடதிசையிலிருந்து வரும் சாம்ராஜ்யம் வந்து இந்த ஜனங்களை பிடிச்சிட்டு போக போற இந்த விஷயத்தை நன்கு பதிய வச்சார். இப்ப இதை வாங்கிக்கூடிய இளைஞர் என்ன பண்றார் ஜனங்களுக்கு முன்பு அப்படின்னா இந்த வார்த்தைகளை போய் அவர் அவருக்கு மத்தியில சொல்ல ஆரம்பிக்கும். சொல்லும் போது தான் அதிகமான கஷ்ட சூழ்நிலைகளும் போராட்ட அனுபவங்களும் இளைஞர் வாழ்க்கை நடக்குது. ஜனங்களுக்குள்ள கூட கன்ஃபியூஷன் உண்டானது இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் போகும். அப்ப இதை கவனிக்கிற நமக்கு இந்த பாடங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற நமக்கு என்ன மாதிரியான படிப்பினை இருக்குது சொன்னா ஏற்கனவே சொல்லப்பட்டபடி அந்த இளைஞர்களுக்கு மாம்சியில் சிறையிலிருக்கு மத்தியில் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சு தேவன் கைவிட்ட ஜனம் ஒரு காலத்துல தேவனுடைய ஜனம் இறைமைய காலத்துல தேவன் கைவிட்ட ஜனம் அதே போலதான் இன்னைக்கு இந்த முழு உலகத்தில் காணப்படக்கூடிய மாம்சீகமான முறையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர் இவர்கள் தேவன் கையில இல்லை, அவங்க தேவன் கையில இல்லை என்ற உண்மையையும் அவங்க மேல் வரப்போகிற அறிவையும் பாதங்களாகிய சபை வாய்ப்பு இருக்கக்கூடிய நாமத்தான் சொல்றோம். அது ரொம்ப தீவிரமான தேவன் சொல்றாரு நான் நிறைவேற்றேன். அது போல நம்ம வாழ்கிற காலம் அவருடைய தெய்வீக திட்டத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முடிவின் பகுதிக்குள்ள இருக்கிறதுனால அப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய நமக்கு ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வுகள் வேறு. நாம் சகோதர சகோதரி எந்த அளவுக்கு போயிட்டு சொன்னா நல்லா யோசி ஒரு அழிவை பற்றி பிரசங்கிக்கிறது மாத்திரம் இந்த இடைவெளியாக தேவை எடுத்து பயன்படுத்தும் போது மாம்சீகளுக்கு மத்தியில் தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லணும்னு சொன்னான், ஏதாவது ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு சொன்னான், தேவன் யாருக்கும் வந்து தெரியப்படுத்துவார். அவர் எடுத்து பயன்படுத்துற பாத்திரமா இதே போலதான் தேவனுடைய வேலையில் இருக்கிறவங்க மூலமா தான் தேவனுடைய உலகத்தினுடைய அழிவு பற்றி கூட அவர் வெளிப்படுத்த முடியும். ஒரே சபையில் எடுத்துட்டா கூட தேவன் சபைக்குள்ள கூட அவருடைய திட்டங்கள் காரியங்களை வெளிப்படுத்தினா எப்படி தான் வெளிப்படுத்துவார். அவருடைய வார்த்தையிலும் அந்த வார்த்தையை எடுத்து வரக்கூடிய சகோதரர்களும் பரிசுத்தவான்கள் மூலம் தான் வெளிப்படுத்துவோம். மற்ற சில வாய்ப்புகள் உண்டு தேவனுடைய சத்தியத்தை ஸ்டடி பண்ணும் போது அநேக வாய்ப்புகள் உண்டு. முக்கியமான காரியமாக இந்த கடைசி நேரம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இந்த மாதிரி தேவனுடைய சத்தியங்களை கொண்டு வரக்கூடிய பரிசுத்தவான்கள் கூட அவங்க இளைஞர் ஸ்தானத்தை வச்சு பார்க்கும் போது தேவன் அந்த வகையில தான் அந்த வார்த்தைகளை கொண்டு வராரு. ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்ட்ரக்ஷனான சூழ்நிலையை நம்ம பார்த்து கொடுக்குறோம். இன்னைக்கு அநேக பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா ரொம்ப ஒப்பாக பேசுறது. ஒரு பேசுறதுல எப்படி இருக்கிறாங்களோ அதே போல சத்தியத்துல வந்தவங்களே கூட அவங்க எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம ரொம்ப சகஜமா வாழ்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். உண்மையிலே ஒரு டிஃபரண்ட் இருக்கும். வேதப்பாளர்கள் பரிசெய்தி நீதி இருக்க உங்க நீதி எப்படி இருக்கும் சொல்ற கம்மியா இருக்கணும் அதிகமாகும். அதே விட உங்களுடைய செயல்கள் வேதத்தை இருக்கிற பக்தி அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை காலத்தை புரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இதெல்லாம் நீங்க இன்னும் கடை சிறந்தவங்களா காணப்படணும். அப்ப இப்படிப்பட்ட வார்த்தையில தேவன் எப்படிதான் பார்த்தா அதே சபையில் இருக்கக்கூடிய உடல்நலத்தின் மூலத்தா கொண்டு வருவது. ஆம் சகோதர சகோதரி, இடைநிலைக்கால சூழ்நிலையில வாங்கிய அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் ஒரு முடிவுக்குள் வரக்கூடிய தரு அதே போல தான் இன்னைக்கு தேவன் திட்டத்தில் நிறைவேறக்கூடிய பாயம் என்ன? தேவ திட்டத்தை இந்த கால சூழல்ல முடிவுக்குள் வரக்கூடிய அவருடைய பாயம் என்னன்னு தெரியும். நம்மளால உணர முடியும் எதுக்காக எதிர்பார்த்து தேவன் அவங்க தெய்வீக திட்டத்துல இந்த நேரத்தில் அவர் நிறைவேற்ற போகிற காரியம் எதற்காவது நிறைவேற்றுவார். ரோமர் 8வது அதிகாரத்தின்படி 19வது வசனம்
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்துக்
கொண்டிருக்கிறது. புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த வசனத்தினுடைய பொருள் பல அணிகள் நம்ம பேசக்கூடிய ஆனால் மிகவும் தேவ புத்திரனுடைய வெளிப்பாடு எதை பொருட்படுத்து சபையினுடைய நிலையை பொருட்படுத்து. அப்ப இந்த கால சூழல தேவனோட திட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய பார்ப்பு என்ன போயிருக்கு என்ன செயல்முறை ஆயிருக்கு தனிப்பட்ட அந்த உடன்படிக்கையுடைய நிறைவு நடக்கும். அவர் அந்த வாய்ப்புக்குள்ள போறோம். அப்ப அந்த வாய்ப்புக்குள்ள ஒருவர் போறோம் சொன்னா அவரை என்ன நடக்கும் நம்ம சபையாக இருக்கிற வாழ்க்கை என்ன நடக்கும் தூங்கி இருக்குமா சபையா இருக்கும் இப்ப உட்காந்து பேசிட்டு போது தேவன் வந்து நம்ம சபையா இருக்கோம் என்ன நடக்கும் நம்ம லைஃப் மறைக்கணுமா மறைக்க மரணம் வாங்காம யாராவது சபையா இருக்க முடியுமா? அப்போ நிச்சயம் அழியும். அந்த மரணம் தேவன் பதவி ஏற்கனவே அழிக்கும். அதுதான் நம்முடைய அழிவுக்காரங்களும் ஒழிக்கிறோம். மாம்சத்தை அழிவுக்குள்ள கொண்டு போனதான் ஒழிக்கும். அப்ப அந்த நேரத்தில் யோசிச்சு பார்த்தா தேவன் ரொம்ப தீவிரமா அந்த வார்த்தையை செயல்படுத்தக்கூடிய காரணம் அநேக கன்ஃபியூஷன் அநேக விதமான பிரிவினைகள் அநேக விதமான பேருக்கள் இன்னைக்கு போயிட்டு இருந்தாலும் நோக்கம் என்ன தேவன் எதற்காக அனுமதி பண்ணிட்டு அவர் தெய்வீக திட்டத்தினுடைய கரெக்ட் பாயிண்ட் நிறைவேறும் தெரியல எத்தனை அங்கங்க தெரியல வாய்ப்பு இருக்கும். எனவே அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிற நான் கூட எந்த அளவுக்கு ஏரியா எஃபெக்டா இருந்து தேவனுடைய வார்த்தையை செஞ்சுட்டு அதே போல நாமும் இந்த உலகத்தினுடைய அறிவு உறுதி அவருடைய வசனம் சொல்லு இந்த பெயர் அமைப்புடைய அறிவு உறுதி வசனம் சொல்லு சபை நிறைவேறக்கூடிய காலம் அப்ப இதையும் புரிந்து கொண்ட நம்ம அதற்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். இதை நம்ம புரிஞ்சு கொண்டோம் நினைச்ச வேண்டாம் நம்மளா இருக்க தகுதி இல்லை தேவன் நம்ம அழைச்சி வச்சிருக்கிறார் இந்த அளவுக்கு திருப்பியை கொடுத்து கான்சன்ட்ரேஷன் அப்புறம் கூட நம்ம செய்யற எத்தையோ தவறுகளுக்கு மன்னிப்பு எழுத்து கொடுத்து நம்மளை பாதுகாத்து வராத நோக்கம் என்ன நம்ம அழியறதுக்காக இல்ல நம்மளை அந்த வாய்ப்புகளை கொண்டு போவோம். எனவே அதை புரிந்து கொண்டு இருக்கிற கொஞ்ச காலங்களில் சத்தியத்தின் சாட்சிகளாய் வாழ்வதற்கு நம்ம இன்னும் நம்மை நாமே ஈடுபடுத்திக் கொள்ளணும். தேவனை சந்திக்கிறோம் தேவனுடைய சபைகளுக்குள்ள தேவனுடைய வேலைகளுக்குள்ள நம்ம இன்னும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது அது ரொம்ப அருமையாக இருக்கும் சகோதரம் சகோதரம். அப்ப இது ஒரு முக்கியமான பாயிண்டா நமக்கு புரியவே நிறைவேறது உண்மை. ஆனா இது கூட கூட சில அடிஷனல் பாயிண்ட் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குமே இன்னும் குறிப்பா தேவனோட ரெண்டு வேலைகளை செய்யக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு தேவன் சில அருமையான எச்சரிப்புகளையும் நிறைவேறியான நமக்கு கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால் நம்ம பார்த்தபடி நிறைவேறிய தேவன் தெரிந்து கொள்ளும் போது என்னென்ன பேசினார் அவர் நீ சிறுப்பு என்று சொன்னார் நானும் கூட இருக்க சொன்னாரு. செகண்ட் விஷயம் என்ன சொன்னா நீ போய் செய்கிற வேலைகள் உனக்கு என்ன உண்டாக வாய்ப்பு நீ என்ன உண்டாக ஒரு வாய்ப்பு கேட்டா வசனம் படி நீ அவங்களை பார்த்து என்ன செஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம். அப்ப இந்த வாரம் நமக்கு எப்படி நிறைவேறும் அப்ப நீ நமக்கு வர வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா நமக்கு ஒப்புமை சொன்னா எதிர்பார்ப்பு பயன் கடந்த சூழல் உண்டாவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருந்துச்சு, அதே போல நமக்கு கூட இருக்கும். எங்க இருக்கும்? ஒரு பெரிய வீட்டில் போய் பேருக்கு மத்தியில் தேவருடைய வார்த்தை பேசும் போது கண்டிப்பாக கைவிடுங்கள். அதுக்குள்ள தேவன் அந்த பார்த்து அவர் எடுத்து பயன்படுத்தார். ஓகே, அதே போல இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் சமையலே கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளுக்கு கூட இந்த பயங்கரங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. வரக்கூடாது, வந்தாலும் நல்லதில்லை. அப்படிப்பட்ட எச்சரிப்புகள் பத்தி இதே ஏரியாவுக்கு தேவன் சொன்ன வசனத்துல இன்னும் ஒரு சிறப்பான வசனம் இருக்கு, நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஒன்னாம் அதிகாரம் 8 வசனம் படிங்க.
நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கப்படுத்து நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னேன்.
ஆமா, இந்த இடத்துல நீ பயப்பட வேண்டாம் சொல்லிட்டாரு. நான் உன் கூட இருப்பேன், பயம் வரும். நீ நான் உன் கூட இருப்பேன், நான் அழைச்சிருக்கேன் நினைச்சோ அந்த பயம் வருவதற்கு வாய்ப்பு. அதோடு கூட அவர் அடுத்து தொடர்ந்து வரும்போது சில உண்மைகளை அவர் விளக்கப்படுத்தி அதனுடைய விஷயத்தை அவருக்கு கொடுத்த பிற்பாடு எல்லாம் வாங்கி கொண்டு இப்ப அவர் போனது போய் அந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு மத்தியில் சொல்லணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னொரு வார்த்தை சொல்றாரு 17 வருஷம்.
ஆகையால் நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்கள் முன்பாக கலங்கப்படாத வரைக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதீர்கள்.
இங்கேயே அஞ்சாது, பயப்படாத அவர்களுக்கு முன்னாடி. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை செய்கிறார்? நான் உன்னை கலங்க பண்ணாதபடிக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? அவங்களுக்கு முன்னாடி நீ பயந்துடக்கூடாது. கூப்பிடும் போது தைரியமூட்டக்கூடிய வார்த்தை, எச்சரிக்கையோடு கூட தைரியமும் கலந்துருச்சு. பயப்படாத உன்னை நான் காப்பேன். உன் கூட நான் இருப்பேன், நீ பயப்படாத. விஷயங்களை எல்லாம், பொறுப்புகளை எல்லாம், தேவனுடைய வேலைகளின் காரியங்களை எல்லாம் தேவனுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப அந்த வேலைகளுடைய செயல்பாடு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு தேவன் இன்னொரு வார்த்தை சொன்னாரு, நான் உன்னை அவர்களுக்கு மத்தியிலே கடந்த பண்ணாத நீ என்ன பண்ண பயப்பட. அப்ப ஒருவேளை எளிமையா பயந்துட்டாருன்னா தேவன் என்ன பண்ணிவாரு? எளிமையா தேவன் எளிமையா என்ன பண்ணிவார்? என்ன பையன் பார்த்தவர ஐயோ ஒண்ணு மரியாதை சொல்லுவேன் சொன்னாரு, அதனால கொஞ்சம் இறக்கம் கொடுக்கணும் செஞ்சுவார? இல்ல, அவருடைய வாழ்க்கை வாங்குவதற்கு முன்பு எப்படினாலும் இருக்கலாம், அல்லது தேவனோடு நன்மன சாட்சி உடன்படிக்கை பண்ணுவதற்கு முன்பு நம்ம எப்படினாலும் இருந்தது. ஆனா உடன்படிக்கை பண்ணதுக்கு கூட எப்படிதான் அவர் சுத்தம் என்னவோ அதுக்கு கீழ்படுத்தாரு. அது போலதான் தேவன் சொன்னாரு, நீ உண்மை நான் அவர்களுக்கு முன்பு கடன் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு முன்பாக நீ பயப்படாதே சொல்லி சொல்ற. அப்ப இந்த வார்த்தை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கேன், எல்லாருடைய கவனமும் இருக்கட்டும். 1 17 வசனத்தை, நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாத படிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாது. அப்ப அந்த கலங்க பண்ணாத படிக்கு அந்த பணி வார்த்தைக்கு என்ன அர்த்தமாகும்? எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற? அஞ்சாவது பயப்படாத உதாரணங்கள் புரியும். கலங்குறது என்ன? கலங்குறதுல நம்ம என்னதான் யோசிப்போம்னா அழுகுறதுதான் யோசிப்போம். கண் கலங்காத்தாலும் அவருடைய கலங்குறதுன்னு சொன்னாலே நமக்கு அழுகிற ஞாபகம் வரும். ஆனா இன்னொரு வசனமானது நமக்கு அர்த்தம் கொள்வதற்கே தேவன் எளிய வாய்ப்பு தான் வச்சிருக்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கலங்கம் கலங்கம் அப்படின்ற இடத்துல ஒரு ஹீப்ரூ வேர்ட் யூஸ் பண்றாங்க, 2865 என்ற ஒரு எதிரே வார்த்தை. அந்த எதிரே வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டிஸ்கரேஜ், சோர்வு போவார், பயப்படாத, இப்படிப்பட்ட வார்த்தை. இது இன்னொரு கேள்வி என்னன்னா அந்த கலங்கம் அப்படின்ற இடத்துல என்ன எதிரே வார்த்தை வச்சிருக்கிறாரோ அதே எதிரே வார்த்தை அதே வசனத்துல வரக்கூடிய அஞ்சாவது அந்த பியர்ங்கிற இடத்துல என்ன வார்த்தை வச்சிருக்காருன்னா அதே கௌரா. என்ன இது கலந்தது பயப்படுறது ரெண்டுத்துக்கு ஒரே எதிரே வார்த்தை. இது எதிரே மொழியினுடைய தன்மை உங்களுக்கு புரியும். வார்த்தைகளுக்கு பஞ்சமான மொழி எதிரே நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கணும். சந்தோஷம், மகிழ்ச்சி, கழிப்பு நிறைய வார்த்தைகள் வைப்போம். ஆனா எவ்வளவு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை தான் அவங்க வார்த்தைகளுடைய பஞ்சம். அந்த மொழி ஒரே தோல்வியானதுக்கு அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. எனவே நம்ம இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு தேவன் அருமையான மனுஷன் கொடுத்து அநேக மிஷினரி அநேக கண்காணம் செஞ்சிருக்கிறதுனால நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். எளிமையான விஷயம் என்னன்னா நீ அவர்களை பார்த்து பயந்தேன்னா நீ என்ன கலைஞ்சு நீ சோர்ந்து போ. நான் உன்னை அழைச்ச நோக்கத்துல நீ பயன்படாத பாத்திரமா நீ மாறி அவ்வளவுதான் நீ கலைஞ்சிப்போ. நீ கலைஞ்சிட்டேன்னா அடுத்த ஒரு கால தைரியமா பேச முடியுமா? ஒருவேளை ஒரு எதிரி அல்லது ரெண்டு மனுஷன் சண்டை போடாது ரெண்டு பேரும் ஈக்குவல் வெயிட் உள்ளவங்க எல்லாம் ஓகே தான். சண்டை போன போது ஒருத்தருக்கு என்ன ஆயிடுச்சு, ஆப்போசிட் பார்ட்டியை பார்த்து பயம், பயம் இருந்தா அவர் ஜெயிச்சிட முடியுமா? என்னதான் அவர் கூட பிறகு இருந்தா கூட பயம் வரும் போது கண்டிப்பா தோத்து பார்ப்போம். அதே போல தான் தேவனுடைய வேலைகளை கூட தேவன் கொடுத்திருக்கிற விஷயங்களை பயம் இல்லாமல் அவருடைய உறுதிப்பாடு குறித்து சொன்னார், வருஷத்தாவுடைய வலிமைக்கு சொன்னா நம்ம தைரியமாக அந்த வேலைகளை செய்வது அது அவசியம். ஒவ்வொரு சபைகளுக்குரிய பிரிக்கும், சகோதரர்களுக்கு மத்தியில் பிரிக்கும், சகோதரிகளுக்கு மத்தியில் பிரிக்கும். ஒருவரை பார்த்து ஒருவர் மாம்சு ரீதியாக என்ன பண்ணிடக்கூடாது, பயத்திடக்கூடாது, அன்பின் மூலையில தேவனுடைய திருமையில் பாதிக்கல. ஒருவரை ஒருவர் நம்ம புத்திமதிகளுக்குள்ளேயும், ஒருவரை ஒருவர் நம்ம பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க விதத்திலேயும், ஒருவரை ஒருவர் நம்ம அதிகமாக ஆதரித்து தேவனுடைய சத்தியம் என்ன பண்ணுவோம், வளர வேண்டியதாக இருக்கும். பவுல் சொன்னது போல மாம்சத்துப்படி நாங்க யாரையும் அறிவோம், கர்த்தர் இயேசு அவர் கூட எனக்கு தெரியாது சொன்னார். அதே போல நான் கூட சபைகளுக்குள் அப்படிப்பட்டவர்களா இருக்கும் என்று சொன்னால் அது ரொம்ப பிரயோஜனமானதா இருக்கும். சகோதரர் சகோதரி, ஆமா இன்னைக்கு அநேக பேர் தேவனுக்குள்ள கடந்து வந்திருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனா தேவனுடைய வேலைகள் சொல்லும் போது ஏதோ ஒரு பார் தேவன் அவர்களை பயன்படுத்தும் போது அவங்க என்ன ஆயிடுச்சு சொன்னா கலக்கம், சில நேரங்களில் பயம், நானா அதை கருதி நான் எப்படி செய்ய, இப்படி சில மற்றவர்கள் தாழ்மைகளை தொடர்ந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழல் என்ன பயம், நீங்க எந்த இடத்துல தேவையான சபைக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கும், சின்ன சின்ன காரியம் வந்தா பெரிய அளவு பேசுறது அவசியம், சிஸ்டர்ஸ் ஆனாலும் சரி பிரதர்ஸ் ஆனாலும் சரி ஏதோ முறையில தேவையை சந்திக்கிற அவருடைய வேலையை நம்ம ஈடுபடுறோம். அது அத்தாட்சி நம்ம சபையாக போறோம் என்பது எனக்கு மன்னப்பா வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணணும், தேவையில்லை செய்ய ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எடுத்த சகோதரர் இரண்டாவது பாயிண்ட் தேவையுடைய வேலையில சபைகளுக்குள்ள நம்ம ஈடுபடுறோம். ஒரு சகோதரரை தாங்கக்கூடிய விஷயமா இருந்தா ஏதோ ஒரு பார்ப்பு நம்ம இருக்கும். மனப்பாடு அவரோடு உடன்படிக்கை பண்ணும்போது எப்படி வேலைகள் சம்பந்தமானதா இருக்கும், எந்த விதத்துல தேவைய சபைக்கான ஒரு பயன்படக்கூடிய பாத்திரமா இருக்கலாம், அதை நீங்க நான் இருக்கிறேன் இருந்தால் தான் ஒரு அத்தாட்சி தேவையுடைய சபை அதை நீங்க உணர்ந்து பார்க்கலாம். இதை கவனிக்கக்கூடிய நமக்கு அப்படிப்பட்ட மனப்பான வரலாம். கடைசியாக ஒரு பாயிண்ட் பேசின முடிவுக்குள்ள வரலாம். மூன்றாவது உண்மை, இந்த உண்மை நம்ம முழுசு பார்க்க போறதுல அதுக்குள்ள இருந்த ஒரு சிந்தை மாத்திரம் பிரித்து கொண்டு நம்ம முடிவுக்கு வரலாம். இளைஞா 13 அதிகாரத்துல முதல் 7 வசனம், இளைஞா 13 அதிகாரம் முதல் 7 வசனம்,
தற்கு என்னை நோக்கி நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அருகே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டிக்கொண்டேன்.
தொடர்ந்து போகும் நடக்கக்கூடிய மூன்றாவது உண்மையை நம்புவோம். முதல் 2 உண்மை முதல் அதிகாரத்தில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 12 அதிகாரம் எந்த வெளிப்பாடு உண்மையின் மூலம் இது இறைவனாக வரல. ஆனா 13 அதிகாரத்தில் இதுவரை 2 உண்மைகள் ஒரு விஷயம் காண்பித்த வாசனை மர கிளை பொங்குகிற பானை விஷயம் காண்பித்தவர். ஆனா இந்த மூன்றாவது உண்மையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு செயல்முறை ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நீ போய் ஒரு சமல் கட்சி வாங்க, அந்த கசனை போய் கொஞ்ச நாள் அந்த கசனை மாற்று, அந்த கசை எடுத்து போய் என்ன பண்ண, ஐபிராத் நதியில பள்ளம் தோண்டி புதைச்சு சில நாளுக்கு அப்புறம் போய் அந்த பள்ளத்தை மறுபடியும் எடுத்துட்டு உள்ள உள்ள கசனை எட்டா எப்படி ட்ரெஸ் ரொம்ப கந்த கந்தலா, நீ பச்சை மாதிரி இருக்க வேற மாதிரி இருக்கு. அதுதான் தேவன் சொல்றாரு ஒரு மூன்றாவது ஓவியம், இது மூலம் வரக்கூடிய வெளிச்சம் வேகம் என்ன அதை நீங்க உங்களுடைய சிந்தைக்கு வைங்க, நீங்க சரி பண்ணுங்க. ஆனா நம்ம ஒரு மந்திரம் கொடுத்த ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னாங்க, 2 ஊமைக்கு தேவன் ஒரு நிர்ணயம் பண்ணவர், அவருடைய விலைக்கு வெளிப்படுத்தியவர், ஏன் 3 ஊமைக்கு வரும்போது தேவர்களுக்கு தன்னோட கூட வர அனுமதி, ஆனா தேவ பாருங்க ஏன் நடக்கும், கவனத்துல அந்த பாத்திரங்களுக்கு பேசக்கூடிய சகோதரர்கள் அந்த சகோதரர்கள் வெளியாக
ஒருவேளை
ஒருவர் ஒரு வார்த்தை தேசத்துல அவரோட யூகன் சொல்ற சீர் நீதிபதி நியாயபிரமாணம் இன்னைக்கு நம்ம பேசுறதா இன்னைக்கு அநேக காட்டு விஷயம் என்னன்னா வெளிப்படையாக சில வசனங்களை வைத்துக் கொண்டு நாங்களும் தேவன் கையில்தான் இருக்கிறோம் சொல்லி தேவன் பயன்படுத்த விரும்பாத இடங்களில் போய் அவர்கள் பயன்படுவதற்காக முயற்சிகள் இருக்கிறாங்க. இது தேவன் சொல்லியிருக்கிறார். இதுல இருக்க என்ன நடக்கும், பல்வேறுபட்ட நஷ்டங்கள் போகும், பல நஷ்டம், அநேக சமாதான புரட்சி, அநேக பெரிய எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்பு. புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, தேவன் ஒவ்வொரு முறையும் அவருடைய பிள்ளைகளை அவருடைய முகத்தை நோக்கித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தீர்மானம் அந்த சகோதரர் அப்படி நடந்துச்சு என் வாழ்க்கையில அதே போல நடத்தணும் அப்படின்னு உங்களை பற்றிய தேவத்திட்டம் என்ன, மூல உபதேசங்களை தவிர மற்ற ஒவ்வொரு நடத்திட்டத்தாகவும் ஒவ்வொரு சபையும் அந்த சபை வாய்ப்பு உள்ளவர்களும் அவர் முகத்தை நம்ம நோக்கி இருப்பது மிக மிக அவசியம். அதனால பயிர்கள் பேசும் போது புத்தி சொல்லணும்னா புத்தி சொல்லணும், போதிக்கணுமா போதும், மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தேவன் கையில் வச்சிருக்காரா, பேருக்காகவும் மற்ற விஷயத்துக்காக ஒரு வேலை நம்ம அப்படி போறது நம்முடைய போவது இல்லை என்பது அந்த அதிகாரத்தில் அவர் பேசும் போது ஒரு அருமையான வார்த்தை வச்சிருந்தான் அந்த காரியத்தை குறைய குறிப்பு போற என்ன சொல்றாங்க, அவன் அவனுக்கு தேவன் அளித்த கிருபையின் படி ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரே ஒரு எலிஷியா மதுரை இருக்கிறாங்க ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு தரப்பட்ட கிருபை மற்றவங்களுக்கு வேற இருக்கு, அது ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வெளி தோட்டங்களை பேர்களை பார்த்தாலும் சைலண்ட் ஒருக்காட்டா கூட தேவனுக்கு முன்பதான் அந்த மன உண்மையாக சொல்றா அது நம்ம ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய பாதைகளாக அமையும். அதனால்தான் ஏரியாவுக்கு ரெண்டு வழிகள் ஒரே மாதிரி இருந்துச்சு, மூன்றாவது வித்தியாசமான பாதையை முடிக்கிறேன். ஏன் பதினெட்டு வயசு டீனேஜ் என்ன மைண்ட்ல பதிவு அதுதான் தான் கூட நாற்பது வருஷம் முடிஞ்சிருந்தா பல்வேறுபட்ட வித்தியாசமான பாதைகளை கொடுத்து ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் சொல்ற உற்று நோக்கம் இருந்தார். அதனாலதான் நாற்பது வருஷத்துல ஒரு போது சுய வார்த்தைகள் என்ன பண்ணியல ஜனங்களுக்கு முன்பதாக பேசுற டேஞ்சரஸான சூழ்நிலை அழிவு பத்தி பேசுற இதே போல சீரியஸான காலத்துல நம்ம உலகத்தினுடைய அழிவு பேர் விஷயத்தினுடைய அழிவு எல்லாவற்றிற்கும் மேல சபையினுடைய நிறை ஒவ்வொருவரும் அவரோட உடனடி பண்ணி அந்த காலத்தினுடைய நிறைவில் வாழ்க்கை நமக்கு கூட இரேபியாவுக்கு இந்த விழிப்புணர்வு அவசியம். அந்த விழிப்புணர்வு கூட இருந்தது சொன்னால் தேவனுடைய குருவர்களை கொடுத்து நம்மளை அழைத்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராயும் பேசுவதற்கு அவர் கொடுத்திருந்த ஜீவனுக்காக அவர் மகிழ்ந்தை எடுத்துக்கொண்டு சபையாளர்கள் அனைவருக்கும் கூட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வார்த்தைகளை புரிந்து கொள்வேன்.